அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் திங்கள் 26 நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கை முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை நிதி மோசடி புகாரில் விசாரிக்க போலீஸ் முடிவு செய்திருப்பது பற்றிய செய்தி, இலங்கையின் மற்றொரு முன்னாள் அமைச்சர் கெஹிலிய ரம்புக்கவெல்லவுக்கு யாழ்ப்பாண நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருப்பது பற்றிய செய்தி குறிப்பு, இலங்கை மனித உரிமை மீறல்கள் குறித்த உள்நாட்டு விசாரணை அறிக்கை ஐநா மன்ற மனித உரிமை கவுன்சிலில் சமர்ப்பிக்கப்படுவது அவசியம் என்று புதிய அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்திருப்பது பற்றிய செய்தி, தமிழ்நாட்டில் வரியில்லா பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி, பட்ஜெட் குறித்த வல்லுநர் கருத்துக்கள்.
ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா, இந்த 2012 வந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, 3.4% இருந்தது. அதனுடைய விளைவா பாத்தீங்கன்னா டாக்ஸ் ரெவன்யூ மட்டும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாம கொஞ்சம் குறைஞ்சிருக்கு.
ஆகியவை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை.
அறிக்கை வாசிப்பவர்கள் சங்கீதா ராஜன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
பிரான்சில் ஆல்ப்ஸ் மலைகளில் செவ்வாய்க்கிழமை ஜெர்மன் விங்ஸ் விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்திற்கு அருகில் உள்ள பிரான்ஸ் மலையக கிராமத்திற்கு பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் ஜெர்மன் தலைவர்கள் சென்றிறங்கியுள்ளனர். செவ்வாய் அன்று ஜெர்மன் ஏர்லைனர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 150 பேர் கொல்லப்பட்டனர். உள்ளூர் அதிகாரிகளும் மீட்புப் படை அதிகாரிகளும் மீட்பு நடவடிக்கை தொடர்பில் அந்த தலைவர்களுக்கு விவரிக்கின்றனர். அதனையடுத்து 3 நாட்டு தலைவர்களும் விபத்து நடந்த இடமாக நம்பப்படும் செங்குத்தான பள்ளத்தாக்கில் விமானத்தின் சிறிய துண்டுகள் பரவியிருக்கும் இடத்தை ஹெலிகாப்டரில் சென்று பார்வையிட உள்ளனர். கடும் பனி மற்றும் மழைக்கு மத்தியிலும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்கின்றன.
பிரான்சில் விபத்துக்குள்ளான விமானத்தின் காக்பிட் என்று அழைக்கப்படும் விமானிகள் அறையின் தகவல் பரிமாற்றங்கள் அனைத்தையும் பதிவு செய்யும் கருப்பு பெட்டி நேற்று செவ்வாய்க்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது சேதமடைந்திருக்கின்ற நிலையிலும் விபத்து நேர்ந்ததற்கான காரணம் தொடர்பான தகவல்களை அளிக்கும் என்று பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் பெர்னர்ட் கான்சிவ் தெரிவித்துள்ளார். எனினும் விமானத்தின் இரண்டாவது கருப்பு பெட்டி இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த விபத்து நேர்ந்தவைக்கான அனைத்து சாத்தியப்பாடுகளும் காரணிகளும் ஆராயப்படும் என்று தெரிவித்திருக்கும் அமைச்சர் காசினியூ, இந்த விமானத்தின் சிதலங்கள் அடர்த்தியாக சிதறியிருப்பதால் இதில் வெடிப்புகள் நடந்திருப்பதற்கான சாத்தியம் தெரியவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். விபத்துக்குள்ளான விமான நிறுவனமான ஜெர்மன் விங்ஸ் நிறுவனம் 11 விமானங்களையும் அதன் பணியாளர்களையும் கடனாக பெற்று தனது சேவைகளில் ஈடுபடுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. காரணம், தமது நிறுவன பணியாளர்கள் பலர் பணி செய்ய முடியாத அளவுக்கு மன உளைச்சலுடன் உள்ளாகியிருப்பதாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது.
ஏமனின் தெற்கில் உள்ள ஏடன் நகரில் அதிபர் மன்சூர் ஹாதியின் வீட்டை ஹுத்தி கிளர்ச்சிக்காரர்கள் நெருங்கி வரும் நிலையில் அங்கு துப்பாக்கி வேட்டுகள் மற்றும் வெடிச்சத்தம் கேட்டு வருகிறது. தலைநகர் சனாஆவில் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்த அதிபர் ஹாதி அங்கிருந்து தப்பித்த பின்னர் ஏடன் நகரில் தஞ்சமடைந்திருந்த வளாகத்தில் யுத்த விமானங்கள் சுட்டிருந்தன. ஹாதி எங்கிருக்கிறார் என்பது பற்றி ஒன்றுக்கொன்று முரண்பட்ட தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஆனால் அவர் பாதுகாப்பாகவே இருக்கிறார் என அவரது சகாக்கள் வலியுறுத்துகின்றனர். ஹாதியை பிடிக்க உதவுபவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என்று ஹுத்திகள் அறிவித்துள்ளனர்.
பிபிசியின் பிரபல நிகழ்ச்சியான டாப் கியர் நிகழ்ச்சியின் தொகுப்பாளரான ஜெரமி கிளாக்சனை அந்த நிகழ்ச்சியிலிருந்து நீக்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர்களில் ஒருவரை ஜெரமி கிளாக்சன் கடுமையாக திட்டியதோடு கைநீட்டி அடித்தார் என்பதாலேயே அவரை அந்த நிகழ்ச்சியிலிருந்து நீக்குவதாக பிபிசி தெரிவித்துள்ளது. இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் ஏற்கத்தக்க எல்லைக்கோட்டை கிளாக்சன் மீறிவிட்டார் என்றும் ஆளுக்கொரு அளவுகோலை பிபிசியால் கடைபிடிக்க முடியாது என்றும் பிபிசியின் நிர்வாக இயக்குநர் டோனி ஹால் தெரிவித்துள்ளார்.
இறந்து போன சிங்கப்பூரின் முன்னாள் பிரதமர் லீ குவான் யூ அவர்களின் உடல் நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதற்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அவரது சடலத்தை பார்க்க 8 மணி நேரம் காத்திருக்க நேரிடலாம் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் இன்னும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் அதனை பார்க்க வரிசையில் நிற்கிறார்கள். அவரது இறுதி நிகழ்வுகள் ஞாயிறு அன்று நடக்கும்.
யுக்ரைனில் தொலைக்காட்சியொன்றில் நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்த அரச கூட்டம் ஒன்றில் அந்த நாட்டின் மூத்த அதிகாரிகள் இருவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் அவசர சேவைகளுக்கான தலைமை அதிகாரியும் அவரது துணை அதிகாரியும் கைவிலங்கிடப்பட்டு அங்கிருந்து அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். இந்த இருவரும் நாட்டுக்கு வெளியிலுள்ள நிறுவனங்கள் தொடர்புடைய ஊழலில் ஈடுபட்டார்கள் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. ஊழல் மோசடியில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டில் நாட்டின் மிகப்பெரிய ரயில் வலையமைப்பின் தலைமை அதிகாரி ஒருவரையும் அமைச்சரவை பணி நீக்கம் செய்துள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சகோதரருமான பசீல் ராஜபக்சவை நிதி மோசடி வழக்கொன்றில் விசாரிக்க போலீசார் முடிவு செய்திருக்கின்றனர். இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் கொழும்பில் உள்ள நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
அரச நிதி மோசடி சம்பந்தமாக முன்னாள் அமைச்சர் பசீல் ராஜபக்சவை இலங்கை வரவழைத்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு நீதிமன்ற உத்தரவொன்றை பெறவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவன் குணசேகர தெரிவித்துள்ளார்.
மூல்ய அபராத விமர்சன கொட்டாசே மகின் சிதுகர்ணுலபன
திவினகும திணைக்களத்தில் நடைபெற்றுள்ளதாக கூறப்படும் பாரிய நிதி மோசடிகள் சம்பந்தமாக 34 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் இது சம்பந்தமாக அந்த திணைக்களத்தின் பணிப்பாளரை விசாரணை செய்ததாக அறிவித்தார். இந்த விசாரணைகளின் பின்பு முன்னாள் அமைச்சர் பசீல் ராஜபக்சவின் வாக்குமூலங்களை பெற வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் ஆயினும் முன்னாள் அமைச்சர் ராஜபக்ச தற்போது வெளிநாடொன்றில் வசித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த நிதி மோசடி சம்பந்தமாக போலீசார் கடுவலை மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளனர். இதன்படி வெளிநாடொன்றில் வசித்து வரும் பசீல் ராஜபக்சவை இங்கு வரவழைப்பதற்கு தேவையான உத்தரவொன்றை நாம் நீதிமன்றம் ஊடாக பெற்றுக்கொள்வதற்கு தீர்மானித்துள்ளோம் என்று தெரிவித்தார் போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவன் குணசேகர. நீதிமன்ற உத்தரவொன்றின் மூலம் முன்னாள் அமைச்சர் பசீல் ராஜபக்சவை எப்படி இலங்கைக்கு வரவழைக்க முடியும் என்று கேட்ட போது முதல் கட்டமாக பசீல் ராஜபக்சவை தொடர்பு கொண்டு விசாரணைகளுக்கு சமூகம் அளிக்குமாறு வேண்டுகோள் விடுக்க உள்ளதாக தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் அதற்கு அவர் ஒத்துழைக்காவிட்டால் சர்வதேச போலீசாரூடாக அவரை இங்கு வரவழைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார் போலீஸ் ஊடக பேச்சாளர். இது சம்பந்தமாக சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெறவுள்ளதாக தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் விரைவில் நீதிமன்ற உத்தரவொன்றை பெறவுள்ளதாகவும் அறிவித்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து சில தினங்களில் முன்னாள் அமைச்சர் பசீல் ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறியமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார். இலங்கை மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக இலங்கையின் புதிய அரசு நியமிக்கவிருக்கும் உள்ளக விசாரணையின் முன்னேற்றம் குறித்த அறிக்கை ஐநா மனித உரிமை கவுன்சிலில் சமர்ப்பிக்கப்படுவது அவசியம் என்று புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கும் இராஜாங்கத்த நிதியமைச்சர் மஹிந்தர சமரசிங்க அவர்கள் கூறியிருக்கிறார். இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உள்நாட்டில் விசாரணை நடத்தி அதன் முன்னேற்றத்தை வரும் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் அறிவிப்பது முக்கியமான காரியமாக இருப்பதாக இலங்கையின் இராஜாங்க நிதி அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அத்தோடு காணாமல் போனோரை கண்டறிவதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஆணைக்குழுவின் இடைக்கால அறிக்கை தற்போது தயாராகியுள்ள நிலையில் அதனை மக்கள் பார்வைக்காக வைக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் மஹிந்த சமரசிங்க இராஜாங்க நிதி அமைச்சராக அமைச்சரவை பொறுப்புகளை ஏற்கும் முதல் நாளான இன்று ஊடகவியலாளர்களிடம் பேசிய போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். முன்னைய மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் போது மனித உரிமைகள் அமைச்சுக்கு பொறுப்பாக இருந்த மஹிந்த சமரசிங்க ஐக்கிய நாடுகள் சபை கூட்டங்கள் பலவற்றில் இலங்கையின் பிரதிநிதியாக பங்கேற்று வந்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையால் இலங்கை தொடர்பில் மார்ச் மாதம் வெளியிடப்படவிருந்த பிரேரணை எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்கு பிற்போடப்பட்டமையானது மைத்ரிபால அரசுக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வெற்றி எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த பிரேரணை கொண்டுவரப்பட்டிருந்தால் இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடையை கொண்டுவரவும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் என அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்தார். குறிப்பாக இன்று இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து வருவதாக பலர் குற்றம் சாட்டுகின்ற நிலையில் ஒருவேளை பிரேரணை கொண்டுவரப்பட்டு பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருந்தால் இலங்கையின் பொருளாதாரம் முற்றாக இல்லாமல் போயிருக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவியேற்ற குறுகிய காலத்திற்குள் சர்வதேசத்திடமிருந்து கிடைத்துள்ள வாய்ப்புகள் இலங்கைக்கு முக்கியமானதாக இருக்கிறது என கூறிய அவர் ஒரு தரப்பினர் மட்டுமல்லாது அனைவரும் தங்களது ஒத்துழைப்பை இலங்கைக்கு தர முன்வந்துள்ளமை தற்போதைய அரசாங்கத்தின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதாகவும் அவர் கூறினார்.
செய்தியை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். கடந்த 2011 மக்கள் விடுதலை இயக்கத்தின் தலைவர் லலித் மற்றும் குஹன் ஆகியோர் காணாமல் போன வழக்கில் நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராகுமாறு முன்னாள் அமைச்சர் கெஹிலிய ரெம்புக்கவெல்லவுக்கு யாழ்ப்பாண நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து மாணிக்கவாசகம்.
இலங்கையின் முன்னாள் ஊடகத்துறை அமைச்சர் கெஹலி ராம்புக்வெல்ல மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துநெத்தி ஆகியோரை ஜூலை மாதம் 30ஆம் தேதி நீதிமன்றில் ஆஜராகுமாறு யாழ் நீதிமன்றம் நாடாளுமன்றத்திற்கு இன்று நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றது. கடந்த 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கடத்தப்பட்டு காணாமல் போனதாக கூறப்படும் மக்கள் விடுதலை இயக்கத்தின் தலைவர் லலித் மற்றும் அவருடைய நண்பர் குஹன் ஆகியோர் தொடர்பான வழக்கு விசாரணை யாழ் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு கடந்த 3 வருடங்களாக யாழ்ப்பாணத்தில் நடந்து வருகின்றது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருந்த அந்த கட்சியின் முக்கியஸ்தர்களில் ஒருவராகிய சேனாதீர குணதிலக அவர்களிடம் இது பற்றி கேட்டபோது, ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் கெஹலி ராம்புக்வெல்ல மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹந்துநெத்தி ஆகிய இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்ததாகவும், அவர்கள் அதற்கேற்ப ஆஜராகாத காரணத்தினாலேயே அவர்களுக்கு பாராளுமன்றத்தின் ஊடாக நீதிமன்றம் அறிவித்தல் வழங்கியிருக்கின்றது என தெரிவித்தார். முன்னாள் ஊடகத்துறை அமைச்சர் கெஹலி ராம்புக்வெல்ல அவர்கள் லலித் மற்றும் அவருடைய நண்பன் குஹன் ஆகியோர் யாழ்ப்பாணத்தில் வைத்து கடத்தப்பட்டிருந்த போது அந்த இருவரும் கடத்தப்படவில்லை, அவர்கள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என செய்தியாளர்கள் சந்திப்பு ஒன்றில் தெரிவித்திருந்தார். எனவே கடத்தப்பட்டு காணாமல் போயிருப்பவர்கள் தொடர்பில் அமைச்சராக இருந்து அவர் தெரிவித்த இந்த தகவலுக்காக அவரை விசாரணை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நீதிமன்றம் அவரை விசாரணைக்கு அழைத்திருந்தது. அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துநெத்தி அவர்கள் லலித் மற்றும் குஹன் ஆகியோருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டு பணியாற்றியிருந்தார். எனவே அவருடைய சாட்சியத்தை பதிவு செய்வதற்காக அவரையும் நீதிமன்றம் அழைத்திருந்தது. ஆயினும் அவர்கள் இருவருமே நீதிமன்றத்தின் அழைப்புக்கு அமைய விசாரணைக்கு ஆஜராகவில்லை. அதன் காரணமாகவே அவர்கள் இருவரையும் அடுத்த வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என நீதவான் நாடாளுமன்றத்திற்கு அறிவித்தல் வழங்கியிருக்கின்றார் என்றார் சேனாதீர குணதிலக் அவர்கள். இன்றைய வழக்கு விசாரணைக்காக யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்த மக்கள் விடுதலை இயக்கம் மற்றும் பெரட்டுகாமி ஆகிய கட்சிகளின் ஆதரவாளர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ள லலித் மற்றும் குஹன் ஆகிய இருவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என கோரி யாழ் பேருந்து நிலையத்தில் பேரணி ஒன்றை நடத்தி துண்டு பிரசுரங்கள் விநியோகித்திருந்தனர்.
வவுனியாவிலிருந்து செய்தியாளர் மாணிக்கவாசகம். இலங்கையில் மதுபான உற்பத்தியாளர்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் விதிக்கப்பட்ட வரியை உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இதுகுறித்த தகவல்களுடன் கொழும்பிலிருந்து செய்தியாளர் உதயகுமார்.
மதுபான உற்பத்தி நிறுவனங்கள் மாதாந்தம் குறைந்தபட்சம் 200 மில்லியன் ரூபாயை வரியாக செலுத்த வேண்டுமென்று அரசாங்கத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவொன்றை நடைமுறைப்படுத்துவதை உச்சநீதிமன்றம் இன்று தடை செய்துள்ளது. சில மதுபான உற்பத்தி நிறுவனங்கள் தாக்கல் செய்த மனுவொன்றை ஆராய்ந்த பின்னரே தலைமை நீதிபதி உட்பட 3 அடங்கிய நீதிபதிகளின் குழு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கருத்துக்களை தெரிவித்த போது, நிதியமைச்சருக்கு இவ்வாறான உத்தரவொன்றை பிறப்பிப்பதற்கு சட்டத்தின் கீழ் அதிகாரங்கள் இல்லை என்று தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட வரி காரணமாக மதுபான உற்பத்தி நிறுவனங்கள் பாரிய இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவித்த வழக்கறிஞர், சிறிய உற்பத்தியாளர்களின் நிறுவனங்கள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அறிவித்தார். எனவே சட்டவிரோதமான முறையில் விதிக்கப்பட்டுள்ள இந்த வரியை ரத்து செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு அவர்கள் நீதிமன்றத்திடம் வேண்டுகோள் விடுத்தனர். அரச தரப்பு வழக்கறிஞர் கருத்துக்களை தெரிவித்த போது, வரவு செலவு திட்டத்தின் மூலம் நாடாளுமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்ட இந்த வரி சம்பந்தமாக நீதிமன்றத்தில் விவாதிக்க முடியாதென்று தெரிவித்தார். அரசாங்கத்தினால் எடுக்கப்படும் கொள்கை ரீதியான தீர்மானங்களை நீதிமன்றம் முன் விவாதிக்க முடியாதென்றும் தெரிவித்தார் அரச தரப்பு வழக்கறிஞர். அரச தரப்பின் வாதங்களை நிராகரித்த நீதிபதிகள் மனுவை முன்கொண்டு விசாரணை செய்வதற்கு அனுமதி அளித்த பின்பு இந்த தடையுத்தரவை பிறப்பித்தனர். மேலதிக வழக்கு விசாரணை 3 ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது.
இலங்கையிலிருந்து கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இந்திய குறிப்புகள். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு ஊழல் குறித்த வழக்கில் தான் குற்றம் சாட்டப்பட்டவராக சேர்க்கப்பட்டிருப்பதை எதிர்த்து இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இந்திய உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார். இந்த மேல்முறையீட்டில் அவரது வாதம் எதன் அடிப்படையில் அமைந்திருக்கிறது என்று டெல்லியில் உள்ள சட்ட விவகார செய்தியாளர் ஜே வெங்கடேசன் அவர்களை கேட்டேன்.
குறிப்பாக பிரதமர் என்ற முறையில் சில முடிவுகள் சில பரிந்துரைகள் செய்யப்படுமேனால் அது நிர்வாக ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவுகளாக கருதப்பட வேண்டும். அதற்கு சட்ட ரீதியாக கிரிமினல் இன்டென்ட் என்று சொல்வார்கள். அதாவது அதற்கு உள்நோக்கம் இருந்து அந்த உள்நோக்கத்தின் வாயிலாக அவர்கள் செய்யும் செயலில் முறைகேடுகள் இருந்தால் அதற்கு அவர்கள் ஊழலில் ஈடுபட்டிருப்பார்கள் என்று தெரிய வந்தால் அவர்கள் அப்போது மட்டும்தான் உச்ச நீதிமன்றம் இந்த அந்த தவறுகளை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் நிர்வாக ரீதியாக எடுக்கப்படும் ஒரு முடிவுகளுக்கு உள்நோக்கம் கற்பித்து அதில் ஊழல் இருப்பதாக சிறப்பு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியது தவறு. மேலும் பிரதமர் என்ற முறையில் சில நிர்வாகங்களில் அவர்கள் முடிவு எடுப்பதற்கு தன்னிச்சையாகவும் அவர்களுக்கு கடமை இருக்கிறது, உரிமை இருக்கிறது. எல்லா முடிவுகளுமே உள்நோக்கம் கற்பித்து இந்த முடிவினால் இந்த ஊழல் ஏற்பட்டிருக்கலாம் என்ற அனுமானத்தின் அடிப்படையில் சம்மன்கள் அனுப்ப முடியாது. மேலும் இந்த ட்ரையல் கோர்ட் உத்தரவை படிக்கும் பொழுது எந்த ஒரு இடத்திலையும் இந்த பிரதமர் என்ற முறையில் இந்த விதிகளை மீறினார், இந்த பரிந்துரைகளால் இந்த இவ்வளவு இழப்பு ஏற்பட்டது என்ற எந்த இடத்திலையுமே குறிப்பிடவில்லை. அவ்வாறு இருக்கும் நிலையில் நீதிமன்றம் தாமாகவே என்னுடைய முடிவு தவறு என்று கருதி அதற்கு உள்நோக்கம் கற்பித்து தன்னை குற்றவாளியாக சேர்த்தது தவறு என்று அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இந்த மனு மீதான விசாரணை எப்போது நடைபெறும், எந்த எப்போது உத்தரவு வரும் என்று எதிர்பார்க்கிறது?
நாளை அநேகமாக ஒரு அவசர மனுவாக கருத்தில் கொண்டு உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபல் அப்புறம் கேடிஎஸ் துளசி அவர்கள் இதை நாளை தலைமை நீதிபதியுடன் இதை கோரிக்கை விடுப்பார்கள் என்று தெரிகிறது. அவர்களுடன் சேர்ந்து குமாரமங்கலம் பிர்லாவும் பராக் அவர்களும் இதே போன்ற மேல்முறையீடு செய்துள்ளனர்.
ஆனால் இதே போல ஒரு வழக்கில் தானே தொலை தொடர்பு துறையாக அமைச்சராக இருந்த ஆர் ராசாவுக்கு அவரையும் குற்றம் சாட்டப்பட்டவராக கருதப்பட்டு அவர் வழக்கில் சேர்க்கப்பட்டு பின்னர் அவர் கைது செய்யப்பட்டார். இப்பொழுது நிலக்கரித்துறைக்கு இவர் அங்கம் வகித்ததார் என்ற காரணத்திற்காக தானே அதே மாதிரியான ஒரு பேரலல், ஒரு இணை காட்டக்கூடிய, ஒரு ஒப்புமை காட்டக்கூடிய ஒரு விஷயம் இங்கே இருப்பதாக சிலர் வாதிடலாமா?
அதற்கும் இதற்கும் சில வேறுபாடுகள் உள்ளது. அதில் முன்னாள் அமைச்சர் ராஜா அவர்கள் ஊழலில் ஈடுபட்டார் என்றும் அதனால் அரசிற்கு வருமான இழப்பு ஏற்பட்டது என்றும் சிபிஐ தனது அறிக்கையில் கூறியுள்ளது. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த வழக்கை மேற்கொண்டு நடத்த செல்வதற்கு முகாந்திரம் இல்லை என்று அவர்கள் க்ளோஷர் ரிப்போர்ட் தாக்கல் செய்தனர். அந்த க்ளோஷர் ரிப்போர்ட்டை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாமல் இவர்களை குற்றவாளிகளாக சேர்த்திருக்கிறது. அதுதான் அந்த வழக்கிற்கும் இந்த வழக்கும் உள்ள வேறுபாடு.
டெல்லியில் உள்ள சட்ட விவகார செய்தியாளர் ஜெய வெங்கடேசன். தமிழ்நாட்டின் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மாநில அரசின் வரவு செலவு திட்டத்தை சட்டமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். இதுகுறித்த செய்திக்குறிப்பை தருகிறார் சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் முரளிதரன்.
2015-16 ஆண்டுக்கான தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இன்று தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. புதிய வரி விதிப்புகள் ஏதும் இல்லாத இந்த வரவு செலவு அறிக்கையை தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று காலையில் தாக்கல் செய்தார். கடந்த 2 ஆண்டுகளாக சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாகவும் கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சியாலும் தமிழகத்தில் வரி வருவாய் எதிர்பார்த்த அளவை எட்டவில்லை என தன் பட்ஜெட் உரையின் துவக்கத்திலேயே முதல்வர் குறிப்பிட்டார். இந்த வரவு செலவு திட்டத்தில் காவல்துறைக்கு சுமார் 6,000 கோடி ரூபாயும் நீதித்துறைக்கு சுமார் 800 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் தங்கியிருக்கும் இலங்கை தமிழ் அகதிகளுக்கென சுமார் 108 கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
அகதிகள் முகாம்களில் வாழும் இலங்கை தமிழர்களுக்கு அனைத்து நலத்திட்டங்களின் பயன்களையும் விரிவுபடுத்தி வழங்கியும் அவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை கணிசமாக உயர்த்தியும் அவர்கள் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் வாழ்வதற்கு தேவையான முழு அளவு ஆதரவை மாண்புமிகு அம்மாவது அரசு வழங்கி வருகிறது. 2015-16 வரவு செலவு திட்டத்தில் இலங்கை தமிழர் நலனுக்காக 108.46 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
இது தவிர மின்சாரத்துறையில் மானியங்கள், புதிய திட்டங்களில் முதலீடு ஆகியவற்றுக்காக சுமார் 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எல்இடி விளக்குகள், மொபைல் போன்கள் மீதான வரி 14.5% 5% குறைக்கப்படுவதாகவும் இந்த நிதிநிலை அறிக்கையில் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். 14வது நிதி ஆணையத்தின் பரிந்துரையின் காரணமாக அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு 35,485 கோடி ரூபாய் இழப்பை சந்திக்கும் என்று இந்த வரவு செலவு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
இந்த புதிய நிதி பகிர்வு முறையில் நமது மாநிலம் உண்மையில் பெரும் நிதி இழப்பையை சந்திக்கிறது. இந்த மாற்றங்களின் விளைவாக வரும் 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு 35,485 கோடி ரூபாய் அளவிற்கு மொத்த நிதியின் இழப்பை சந்திக்க நேரிடும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. எனவே பின்தங்கிய நிலையை அடிப்படையாக கொண்டு வரையறுக்கப்பட்டுள்ள நிதி பகிர்வால் கடுமையான இழப்பை சந்தித்துள்ள தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு புதியதாக அமைக்கப்பட்டுள்ள திட்ட ஆலோசனை அமைப்புக்கு நித்தி ஆயோக் வழங்கப்பட்டுள்ள 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டிலிருந்து நிதி ஒதுக்கி இந்த இழப்பை ஓரளவாவது ஈடு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுக்க சட்ட ரீதியாக முயற்சி எடுக்கப்படும் என இந்த பட்ஜெட் உரையில் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அறிவித்தார். 2015-16 ஆண்டில் தமிழகத்தின் நிதி பற்றாக்குறை சுமார் 28,500 கோடி ரூபாயாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த பற்றாக்குறை 31,829 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாக பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிதிநிலை அறிக்கை குறித்து தமிழக எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளன. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று காலையில் துவங்கியவுடன் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த மு க ஸ்டாலின் மாநிலத்தின் கடனை கூட திருப்பிச் செலுத்த முடியாத நிலையில் அரசு இருப்பதாக கூறினார்.
பொதுத்துறை நிறுவனங்களின் கடன்களை சேர்த்து பார்த்தால் மொத்த கடன் 4 லட்சம் கோடி ரூபாய். ஆக கடனை கூட திருப்பி செலுத்த முடியாத நிலையில இன்றைக்கு அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இவைகளை எல்லாம் கண்டிக்கக்கூடிய வகையில் அதே நேரத்தில் இப்படிப்பட்ட அரசு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு தார்மீக பொறுப்பை இந்த அரசு இழந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம்.
தமிழகத்தின் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இந்த நிதிநிலை அறிக்கையில் ஏதும் குறிப்பிடப்படவில்லை என்றும் நாட்டு மக்களுக்கு பயன்படும் எந்த அறிவிப்பும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை என்றும் திமுக தலைவர் கருணாநிதி கூறியுள்ளார். தமிழகத்திற்கான மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு குறைந்திருக்கும் நிலையில் மத்திய நிதியமைச்சர் சென்னை வந்தபோது இதுகுறித்து முதலமைச்சர் அவரை சந்தித்து பேசாதது ஏன் என்றும் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நிதிநிலை அறிக்கையில் உருப்படியான திட்டங்கள் ஏதும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஈ வி கே எஸ் இளங்கோவன் இந்த நிதிநிலை அறிக்கையில் முதல்வர் வார்த்தைக்கு வார்த்தை அம்மா துதி பாடி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் ஒன்று கூட அறிவிக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தமிழகத்தை கடுமையாக பாதிக்கக்கூடிய விவசாயம், தொழில் உற்பத்தி, மின்வெட்டு, வறுமை, வேலைவாய்ப்பின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் எந்த அறிவிப்பும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று கூறியுள்ளார். மதிமுக, சிபிஎம் ஆகிய கட்சிகளும் இந்த பட்ஜெட் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளன. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தேமுதிக எம்எல்ஏக்கள் பங்கேற்க அனுமதிக்கப்படாத நிலையில் அவர்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் 4 நாட்கள் நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னையிலிருந்து முரளிதரன் தமிழக அரசின் வரவு செலவு திட்டம் குறித்த மக்கள் மற்றும் வல்லுநர்களின் கருத்துக்களை தருகிறார். சென்னையிலிருந்து மீண்டும் முரளிதரன்.
இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் தமிழக அரசின் வரவு செலவு திட்டம் குறித்து எதிர்க்கட்சியினர் கடும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கும் நிலையில் பொருளாதார நிபுணர்கள் இந்த பட்ஜெட் குறித்து மாறுபட்ட கருத்துக்களை முன்வைக்கின்றனர். இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை மிக சாதாரணமான வழக்கமான ஒரு பட்ஜெட் என்று குறிப்பிடுகிறார் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸின் பேராசிரியரான சண்முகம். ஆனால் வளர்ச்சி குறைந்திருப்பதும் வரி வருவாய் குறைந்திருப்பதும் கவலை தரும் அம்சங்கள் என்கிறார் அவர்.
இது வந்து ஒரு வழக்கமான பட்ஜெட் தான், ஒரு ரெகுலர் பட்ஜெட். இதுல பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒன்னும் வரி சலுகைகள் வந்து ஒரு சில வரி சலுகைகள் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் மக்களுக்கு வழங்கக்கூடிய நலத்திட்டங்களுக்கு கணிசமான அளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா இந்த 2012 வந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, 3.4% இருந்தது. அதனுடைய விளைவா பாத்தீங்கன்னா டாக்ஸ் ரெவன்யூ மட்டும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாம கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க.
கல்வி, சுகாதாரம் போன்றவற்றுக்கு நாட்டிலேயே தமிழகத்தில் தான் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்கிறார் சண்முகம்.
கண்டிப்பா நம்ம வந்து சோசியல் செக்டருக்கு வந்து தமிழ்நாட்டுலதான் அதிகமா செலவு பண்றோம். இந்த வருஷமா அதனுடைய பெர்சன்டேஜ் தான் அதிகம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஆடு மாடுகள் இந்த மாதிரி அவங்க மிக்சி கிரைண்டர் கொடுக்குறாங்க, பட் அதெல்லாம் வந்து ஒரு அவ்வளோ பெரிய எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கிரைண்டருக்கு வந்து இந்த வருஷம் ஒரு 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஆடு மாடுகள்லாம் ஒரு பெரிய அமௌண்ட் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10%க்குள்ளதான் மொத்த சப்சிடியாக இருக்கும். அதனால வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் பெரிய இல்லை. ஒரு ஏன்னா மக்கள் நலத்திட்டங்கள் வந்து நம்ம தொடர்ந்து பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில்
இடதுசாரி பொருளாதார நிபுணரான வெங்கடேஷ் ஆத்ரேயா கல்வி, சுகாதாரம் போன்றவற்றுக்கு ஒதுக்கப்படும் தொகை பெரிதாக தெரிந்தாலும் தமிழகத்தின் மொத்த பட்ஜெட்டில் அதன் சதவீதம் மிக குறைவு என்று குறிப்பிடுகிறார்.
எல்லாரும் தமிழகத்துல வந்து கல்விக்கு ஒதுக்கீடு பண்றாங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஹெல்த் பட்ஜெட் எடுத்து பாத்தீங்கன்னா அது 8,700 கோடி ரூபாய் ஹெல்த் பட்ஜெட். ஆனா அந்த கவர்மெண்ட் பட்ஜெட்ல ஒரு 5% கூட இல்லது. அதே மாதிரி கல்விக்கு ஒரு 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் மாநில உற்பத்தி மதிப்பு கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அது மிக மிக சொற்பமான தொகை. அப்ப கல்வி, ஆரோக்கியம், கட்டமைப்பு போன்ற இருக்கு இன்னும் கூடுதலாக அரசினுடைய பொறுப்பு என்பது இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு வளங்களை திரட்ட வேண்டும்.
2012 ஆண்டில் தமிழக அரசு பெரும் ஆரவாரத்துடன் சூரிய மின்சக்தி கொள்கையை அறிவித்தது. ஆனால் 3 ஆண்டுகள் கழிந்துவிட்ட நிலையில் வெறும் 115 மெகாவாட் மட்டுமே சூரிய சக்தி மூலம் தற்போது உற்பத்தி செய்யப்படுவதாக பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது. தமிழக அரசு சூரிய மின்சக்தி கொள்கையை செயல்படுத்துவதில் பல குளறுபடிகள் இருப்பதாக தெரிவிக்கிறார் தமிழ்நாடு மின்துறை பொறியாளர்கள் சங்கத்தின் தலைவரான எஸ் காந்தி.
சூரிய ஒளி மின்சாரத்தை பற்றி அறிவிக்கப்பட்ட குழப்பங்கள் 2012 அந்த அறிவிக்கப்பட்ட அந்த கொள்கை இதுவரை குழப்பத்திலே தான் முடிந்திருக்கிறது. இதுவரையில் அதுக்கு சரியான ஒரு தெளிவான கருத்துக்கள் வரப்படவில்லை. அதுக்கு வந்து 1000 மெகாவாட்டிற்காக ஒரு நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டும் இவை இது பயன்படுத்தப்படாமலே இருக்கின்றன. அது போக இன்றைக்கு 10,000 வீடுகளுக்காக சூரிய ஒளி மின்சாரம் என்பதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அது மின்சார வாரியம் அதை கொள்முதல் செய்வதற்கான அடிப்படை தேவையான நெட் மீட்டரிங்கான மீட்டரை கூட அவர்கள் வாங்கவில்லை. ஆகவே இதுவரையில் தங்கள் சூரிய கூரை மின்சாரத்தை வைத்தவர்கள் கூட இந்த மின்சாரத்திற்கான பணத்தை பெற முடியாத ஒரு இக்கட்டில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே
இந்த பட்ஜெட்டை விமர்சித்திருக்கும் எதிர்கட்சிகள் தற்போதைய முதல்வர் பன்னீர்செல்வம் முந்தைய முதல்வர் ஜெயலலிதாவுக்கு இந்த பட்ஜெட்டில் பெரும் புகழாரம் சூட்டியிருந்ததை சுட்டிக்காட்டியிருந்தன. இந்த பட்ஜெட் உரையில் 75 தடவைகள் முன்னாள் முதல்வரை பன்னீர்செல்வம் குறிப்பிட்டதாக கூறுகிறார் மூத்த பத்திரிகையாளரான மோகன்.
அவருடைய இந்த பட்ஜெட்ல 130 முறை மேஜை தட்டியிருக்காங்க. அவர் தன்னுடைய பேச்சின் போது அந்த 139 நிமிடங்கள்ல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் இந்த மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களின் அரசு அப்படின்னு சொல்றது மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 முறை ஹைலைட்.
மத்திய அரசின் பட்ஜெட்டிற்கு கிடைக்கும் கவனம் மாநில அரசின் பட்ஜெட்டிற்கு கிடைக்காது என்றாலும் புதிய வரிகள் ஏதும் இல்லாதது, புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படாதது போன்ற காரணங்களால் இன்று தாக்கல் செய்யப்பட்ட தமிழக பட்ஜெட் பொதுமக்களிடம் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. மேலும் விரிவாக நடக்க வேண்டிய பட்ஜெட் கூட்டத்தொடர் வெறும் 4 நாட்களே நடக்கும் என அறிவிக்கப்பட்டிருப்பதும் எதிர்கட்சிகளிடம் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.
சென்னையிலிருந்து முரளிதரன். இனி ஒரு விளையாட்டு குறிப்பு. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நாளை நடக்கவுள்ள அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதவுள்ளன. இதுகுறித்த ஒரு முன்னோட்டம் வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இந்திய கிரிக்கெட் அணி மும்பை திரும்புமா அல்லது மெல்பர்ன் செல்லுமா என்பது நாளை, அதாவது மார்ச் 26 முடிவாகிறது. நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியை எதிர்த்து இந்தியா சிட்னி நகரில் விளையாடுகிறது. இந்த போட்டி உள்ளூர் நேரம் 2:30 தொடங்குகிறது. உலகெங்கும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களிடையே இந்த போட்டி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடப்பு சாம்பியன் இந்தியா இந்த ஆட்டத்தில் வென்று இறுதிப் போட்டிக்கு செல்லுமா அல்லது முன்னாள் சாம்பியன் ஆஸ்திரேலியா இழந்த பெருமையை மீட்குமா என்பதே இப்பொழுது ரசிகர்கள் மத்தியில் உள்ள கேள்வி. மெல்பர்ன் நகரில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்திற்கு நியூசிலாந்து ஏற்கனவே தகுதி பெற்றுள்ள நிலையில் அவர்கள் யாரை எதிர்த்து ஆடுவார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு இப்பொழுது அதிகரித்துள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை நடைபெற்று வரும் உலகக்கோப்பையில் இதுவரை விளையாடியுள்ள அனைத்து ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளார்கள் என்பது அவர்களுக்கு சாதகமான ஒரு அம்சம். ஆனால் இப்போட்டிக்கு முன்னர் ஆஸ்திரேலியாவில் விளையாடிய முத்தரப்பு போட்டியில் இந்தியா தோல்வி அடைந்திருந்தது என்பதும் மெல்பர்ன் நகரில் உள்ளூர் ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவு ஆஸ்திரேலிய அணிக்கு இருக்கும் என்பதும் ஒரு பலவீனமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதேவேளை ஆஸ்திரேலிய அணி காலிறுதிக்கு முன்பாக ஆடிய 6 ஆட்டங்களில் 1 தோல்வியடைந்துள்ளார்கள். 1 ஆட்டம் மழையின் காரணமாக வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்துள்ளது. எனினும் ஆஸ்திரேலியாவுக்கு ஆறுதலான நம்பிக்கையூட்டும் ஒரு அம்சமும் உள்ளது. நிகர ஓட்ட வீதம் என்று பார்க்கும்பொழுது இந்தியாவை விட ஆஸ்திரேலியாவின் கை மேலோங்கி உள்ளது. காலநிலை, யார் முதலில் ஆடுவார்கள் என்பதும் வெற்றியை தீர்மானிக்கக்கூடும் என்று வர்ணனையாளர்கள் கூறுகிறார்கள். இந்தியாவின் முன்னாள் வீரரும் சர்வதேச நடுவராக இருந்தவருமான மனீந்தர் சிங் நாளைய போட்டி குறித்து பிபிசி ஹிந்தி சேவையிடம் பேசினார்.
விராட் கோலி கபி சுரேஷ் ராய்னா கபி கப்தான் குட் வோ ஏக் மேர்கோ தோடா சா வஹான் பர் டர் லக்தா ஹை கி.
விராட் கோலி, ஷிகார் தவான் மற்றும் அணியின் தலைவர் தோனியின் ஆட்டம் மிகவும் முக்கியமானது. ஆனால் அவர்கள் விரைவாக ஆட்டம் இழந்தால் ஆஸ்திரேலிய பந்து வீச்சையும் அழுத்தங்களையும் சமாளித்து சுரேஷ் ரெய்னா போன்ற வீரர்கள் ஓட்டங்களை பெறுவது சிரமமாக இருக்கும். அந்த வகையில் ஒரு அச்சம் உள்ளது எனக்கு. இந்திய அணியின் ஒரே பலவீனம் இதுதான். அவர்களது பேட்டிங் தொடர்ச்சியாக சீராக இல்லாதது கவலை அளிக்கின்ற ஒரு விஷயம் என்றார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளரும் சர்வதேச நடுவராக இருந்தவருமான மனீந்தர் சிங்.
செய்தியை வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகளுடன் சங்கீதா.
பிரான்சில் ஆல்ப்ஸ் மலைகளில் செவ்வாய்க்கிழமை ஜெர்மன் விங்ஸ் விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்திற்கு அருகில் உள்ள பிரான்ஸ் மலையக கிராமத்திற்கு பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் ஜெர்மன் தலைவர்கள் சென்றிறங்கியுள்ளனர். ஏமனின் தெற்கில் உள்ள ஏடன் நகரில் அதிபர் மன்சூர் ஹாதியின் வீட்டை ஹுத்தி கிளர்ச்சிக்காரர்கள் நெருங்கி வரும் நிலையில் அங்கு துப்பாக்கி வேட்டுகள் மற்றும் வெடிச்சத்தம் கேட்டு வருகிறது. சிங்கப்பூரின் மறைந்த முன்னாள் பிரதமர் லீ குவான் யூ அவர்களின் உடல் நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதற்கு அஞ்சலி செலுத்தினார்கள்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியும் நம்முடைய கடந்த ஒருவாரகார நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் நம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.